சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 24, 2023. தலைப்பு: கிறிஸ்து இயேசு. கோல்டன் உரை. எபேசியர். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: எபேசியர். இதினிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐசுவரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து லூக்கா. ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத்தென்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர்வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். லூக்கா. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அந்தப்படி குடிமதிப்பெழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும், தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி, கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யோவான் 3 நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கலியாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கலியாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 கூட்டம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததேயன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமுமல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமுமல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமிருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். பிலிப்பியர். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நாசரேத்தின் இயேசு தந்தையுடன் மனிதனின் ஒருமைப்பாட்டை கற்பித்தார் மற்றும் வெளிப்படுத்தினார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த வேண்டும். அவரது பணி தனிப்பட்ட மற்றும் கூட்டு. அவர் வாழ்க்கையின் வேலையை தனக்கான நீதிக்காக மட்டுமல்ல மனிதர்களுக்கு கருணை காட்டுவதற்காகவும் செய்தார். அவர்களுடையதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு காட்டினார். ஆனால் அவர்களுக்காக அதை செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பில் இருந்து விடுவிக்கவோ இல்லை. இயேசு தைரியமாக செயல்பட்டார். புலன்களின் அங்கீகாரம் பெற்ற சான்றுகளுக்கு எதிராக பரிசேயரின் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக அவர் தனது குணப்படுத்தும் சக்தியால் அனைத்து எதிரிகளையும் மறுத்தார். மரியாளின் சுய உணர்வுடன் கடவுளுடன் இணைந்ததன் சந்ததியே இயேசு. எனவே அவர் மற்ற மனிதர்களை விட வாழ்க்கையை பற்றிய ஆன்மீக யோசனையை வழங்க முடியும். மேலும் அன்பின் அறிவியலை அவரது தந்தை அல்லது தெய்வீக கொள்கையை நிரூபிக்க முடியும். ஒரு பெண்ணிலிருந்து பிறந்தார். இயேசுவின் மாம்சத்தின் வருகை மரியாவின் பூமிக்குரிய நிலையில் ஒரு பகுதியாக இருந்தது. இருப்பினும் அவர் கிறிஸ்து தெய்வீக ஆவி அளவு இல்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தார். இது கெச்சமனே மற்றும் கல்வாரியில் அவர் நடத்திய போராட்டங்களுக்கு காரணமாகும். மேலும் இது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மத்தியஸ்தராக அல்லது வழி மழையாக இருக்க அவருக்கு உதவியது. அவரது தோற்றம் மற்றும் பிறப்பு முற்றிலும் மரண பாவனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருந்தால் இயேசு வழி என்று மரண மனதுக்கு பாராட்டப்பட்டிருக்க மாட்டார். ரபியும் பாதிரியாரும் மோசை சட்டத்தை கற்பித்தனர். அதில் கண்ணுக்கு ஒரு கண் மற்றும் மனிதனின் இரத்தத்தை சிந்துகிறவன் மனிதனால் அவனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று கூறியது. கடவுளுக்காக புதிய நிறைவேற்றுபவராகிய இயேசு அன்பின் தெய்வீக சட்டத்தை முன்வைத்தார். அது சபிப்பவர்களை கூட ஆசீர்வதிக்கிறது. சத்தியத்தின் தனிப்பட்ட இலட்சியமாக கிறிஸ்து இயேசு ரபிகளின் தவறு மற்றும் அனைத்து பாவங்களையும் நோய்களையும் மரணத்தையும் கண்டிக்க வந்தார். உண்மை மற்றும் வாழ்க்கையின் வழியை சுட்டிக்காட்ட இந்த இலட்சியம் இயேசுவின் முழு பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதும் நிரூபிக்கப்பட்டது. ஆன்மா மற்றும் பொருள் உணர்வு, உண்மை மற்றும் பிழை ஆகியவற்றின் சந்ததிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டுகிறது. இயேசுவின் தெய்வீக தோற்றம் படைப்பின் உண்மைகளை விளக்குவதற்கும் மனிதனையும் பிரபஞ்சத்தையும் உருவாக்கி ஆளும் ஒரே மனதை நிரூபிக்க மனித சக்தியை விட அதிகமாக அவருக்கு கொடுத்தது. படைப்பின் அறிவியல் இயேசுவின் பிறப்பில் மிகவும் வெளிப்படையானது. அவருடைய புத்திசாலித்தனமான மற்றும் குறைந்த புரிந்த சொற்களை ஊக்கப்படுத்தியது. மேலும் அவரது அற்புதமான செயல்பாட்டின் அடிப்படையாக இருந்தது. கிறிஸ்து ஆவியின் சந்ததியாவார். மேலும் ஆவியானவர் பாவம், நோய் மற்றும் மரணத்தில் மூழ்கி ஒரு பொல்லாத மனிதனையோ அல்லது ஒரு மனிதனையோ உருவாக்கவில்லை என்பதை ஆன்மீக இருப்பு காட்டுகிறது. எங்கள் மாஸ்டர் வெறும் கோட்பாடு அல்லது நம்பிக்கையை போதிக்கவில்லை. இது அவர் கற்பித்த மற்றும் நடைமுறைப்படுத்திய அனைத்து உண்மையான உயிரினங்களின் தெய்வீக கொள்கையாகும். கிறித்துவம் பற்றிய அவரது ஆதாரம் மதம் மற்றும் வழிபாட்டின் வடிவம் அல்லது அமைப்பு அல்ல, ஆனால் கிறிஸ்தவ அறிவியல் வாழ்க்கை மற்றும் அன்பின் இணக்கத்தை உருவாக்குகிறது. கிறிஸ்து பாவத்தின் நம்பிக்கையை அழிக்க வந்தார். கடவுள் கொள்கை எங்கும் நிறைந்தது மற்றும் எல்லாம் வல்லது. கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவரை தவிர வேறு எதுவும் இல்லை அல்லது சக்தி இல்லை. கிறிஸ்து ஒரு சிறந்த உண்மை. இது கிறிஸ்துவர் அறிவியல் மூலம் நோய் மற்றும் பாவத்தை குணப்படுத்த வருகிறது, மேலும் எல்லா சக்தியையும் கடவுளுக்கு கூறுகிறது. எல்லா மனிதர்களையும் விட கடவுளின் உண்மையான யோசனையாகிய கிறிஸ்துவை முன்வைத்து நோய்வாய்ப்பட்டவர்களையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்தி மரணத்தின் சக்தியை அழித்த மனிதனின் பெயர் இயேசு. இயேசு மனித மனிதன் மற்றும் கிறிஸ்து தெய்வீக யோசனை. எனவே இயேசு கிறிஸ்துவின் இருமை. அவருடைய முழுமையான உதாரணம் நம் அனைவரையும் இரட்சிப்பதற்காக இருந்தது. ஆனால் அவர் செய்த செயல்களை செய்வதன் மூலமும் மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக் கொடுத்ததும் மட்டுமே. குணப்படுத்துவதில் அவரது நோக்கம் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, அவருடைய தெய்வீக கொள்கையை நிரூபிப்பதாகும். அவர் சொன்ன மற்றும் செய்த எல்லாவற்றிலும் அவர் கடவுளால் உண்மை மற்றும் அன்பால் ஈர்க்கப்பட்டார். அவரை துன்புறுத்தியவர்களின் நோக்கங்கள் பெருமை, பொறாமை, கொடூரம் மற்றும் பழிவாங்கும் தன்மை உடல் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டன. ஆனால் அவர்களின் சிற்றின்பத்தை கண்டித்த தெய்வீக கொள்கையான அன்பை நோக்கமாக கொண்டது. சிறுவயதிலிருந்தே அவர் தனது தந்தையின் வணிகம் பற்றி இருந்தார். அவருடைய நாட்டங்கள் அவர்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தன. அவருடைய எஜமானர் ஆவியானவர் அவர்களின் எஜமானர் விஷயம். அவர் கடவுளுக்கு சேவை செய்தார். அவர்கள் மாமன் சேவை செய்தனர். அவருடைய பாசம் தூய்மையானது. அவர்களுடையது மாம்சமாக இருந்தது. அவரது உணர்வுகள் ஆரோக்கியம், புனிதம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றின் ஆன்மீக ஆதாரங்களில் குடிகொண்டன. அவர்களின் புலன்கள் நேர்மாறாக சாட்சியமளித்தன, மேலும் பாவம், நோய் மற்றும் மரணத்தின் பொருள் ஆதாரங்களை உள்வாங்கின. நம்முடைய பரலோக தகப்பன் தெய்வீக அன்பு எல்லா மனிதர்களும் நம்முடைய எஜமானரையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவருடைய ஆளுமையை மட்டும் வணங்கக்கூடாது என்றும் கூறுகிறார். கிறிஸ்தவத்தின் இயல்பு அமைதியானது மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு நம்பிக்கையின் நங்கூரம் பொருளின் திரைக்கு அப்பால் இயேசு நமக்கு முன் கடந்து சென்ற ஷெக்கினாவில் போடப்பட வேண்டும். பொருளுக்கு அப்பாற்பட்ட இந்த முன்னேற்றம் நீதிமான்களின் மகிழ்ச்சிகள் மற்றும் வெற்றிகள் மற்றும் அவர்களின் துயரங்கள் மற்றும் துன்பங்கள் மூலம் வர வேண்டும். நமது எஜமானரை போலவே நாமும் ஜட உணர்விலிருந்து ஆன்மீக உணர்விற்கு மாற வேண்டும். துக்கங்களின் மனிதன் பொருள் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் ஒன்றுமில்லாததையும் அனைத்தையும் உள்ளடக்கிய கடவுளின் வலிமையான உண்மையையும் நன்றாக புரிந்து கொண்டான். இவை மனதை குணப்படுத்துதல் அல்லது கிறிஸ்தவ அறிவியலின் இரண்டு முக்கிய புள்ளிகள். இது அவரை அன்பால் ஆயுதமாக்கியது. கடவுளின் மிக உயர்ந்த பூமிக்குரிய பிரதிநிதி தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கும் மனித திறனை பற்றி பேசுகிறார். தீர்க்க தரிசனமாக தனது சீடர்களிடம் கூறினார். அவர்களின் நாளுக்காக மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் பேசினார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் செயல்களையும் செய்வார் மற்றும் இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்பற்றும். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். தெய்வீக சிகிச்சை முறை மீண்டும் தோன்றும் நேரம் எல்லா நேரத்திலும் உள்ளது. தெய்வீக அறிவியலின் பலிபீடத்தின் மீது தனது பூமிக்குரிய அனைத்தையும் வைக்கும் இவரும் இப்போது கிறிஸ்துவின் கோப்பையை அருந்துகிறார். மேலும் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் ஆவி மற்றும் சக்தியுடன் இருக்கிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.